ஹரே கிருஷ்ணா. பகவத்கீதை உன்ம உருவில் அத்தியாயம் 6, தியான யோகம், பதம் 1. ஓம் நம பகவதே வாசுதேவாய, ஓம் நம பகவதே வாசுதேவாய, ஓம் நம பகவதே வாசுதேவாய. ஸ்ரீ பகவான் உவாச்சம், அநாசித்த கர்ம பலம் காரியம் கர்ம கரோத்தியகம், ச சந்நியாசி ச யோகி ச நானிரஹக்னி ச சக்ரஹம். ஸ்ரீ பகவான் உவாச்சம், அநாசித்த கர்ம பலம் காரியம் கர்ம கரோத்தியகம், ச சந்நியாசி ச யோகி ச நானிரஹக்னி ச சக்ரஹம். மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை வழங்கியவர் தேவத்ராசா பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர், அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபக ஆச்சாரியார். ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாதகி ஜெயம். புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கூறினார், செயலின் பலன்களின் பட்டற்று கடமைக்காக செயலாற்றுபவனே சந்நியாசியும் உண்மையான யோகியும் ஆகின்றானே தவிர, வேள்வி நெருப்பை மூட்டாதவனும் செயலற்றவனும் அல்ல. ஓம் அஜ்ஞானதிமிரந்தஸ்ய ஜானஞ்சன சலாகயம் சக்ஷுரன்மிலீதம் வேன தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹம். நமோ ஓம் விஷ்ணு பதாய கிருஷ்ண பிரஷ்டாய பூதலே ஸ்ரீவதே பக்தி வேதாந்த ஸ்வாமின் இதி நாமினிம். நமஸ்தே சரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரிணிம் நிர்விசேஷ சுன்னவாதிம் பாஷாத தேச தாரிணிம். நமோ மகாவதன்யாய கிருஷ்ண பிரேம பிரதாயதிம் கிருஷ்ணாய கிருஷ்ண சைதன்ய நாம்னே கௌரத்விஷே நமகம். ஹே கிருஷ்ண கருணா சிந்தோ தீனபந்தோ ஜெகத்பதின் கோபேச கோபிகா காந்தராதா காந்த நமோஸ்துதே. தப்த காஞ்சன கௌராங்கி ராதே விருந்தாவனேஸ்வரே ரிஷபானுசுதே தேவீம் பிரணமாமி ஹரி பிரியம். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரின் ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரின். ஹரே கிருஷ்ணா. பகவானுடைய அனுகிரகத்தாலம் இன்று பதம் 6, பதம் 1, அத்தியாயம் 6 தியான யோகத்தில் இருக்கும். இந்த பதங்கள், இந்த அத்தியாயத்தில் கிருஷ்ணர் என்ன சொல்ல போகிறார் அப்படின்னா, யோக முறைகளை பற்றி சொல்ல போகிறார். அது குறிப்பாக தியான யோகத்தை பற்றி குறிப்பாக சொல்ல போகிறார். யோகம் அப்படிங்கிறது ஆத்மாவையும் பரமாத்மாவையும் இணைப்பது யோகம் என்று பொருள். யோகத்திலே பல விதமான யோகங்கள் இருக்கின்றன. பக்தி யோகம், பக்தி முறையின் மூலம் பகவானை இணைப்பது தியான யோகம். இந்த அத்தியாயத்தில் இந்த பதத்தில் இந்த அத்தியாயத்தில் கிருஷ்ணர் சொல்கிறார். அதுக்கப்புறம் கர்ம யோகம், ஞான யோகம், அப்படி பல விதமான யோக முறைகளை சாஸ்திரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லா யோக முறையினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, பகவானுடன் இணைப்பது தான் வந்து நோக்கம். எப்படி நமக்கு ஒரு சாலை வழியாகவும் போகலாம், கப்பல்லையும் போகலாம், ரயிலையும் போகலாம், விமானத்திலையும் போகலாம், அதுபோல் பல விதமான வழிகள் இருந்தாலும் அடையக்கூடிய இடம் கடைசியில் ஒன்று தான் அப்படிங்கிறது போல், நம்ம எந்த விதமான யோக முறையை பயிற்சி செய்தாலும் அடையக்கூடிய இலக்கு நோக்கம் எல்லாம் வந்து என்ன அப்படின்னா, பகவானை இணைக்க வேண்டும், ஆத்மாவையும் பரமாத்மாவையும் இணைக்க வேண்டும். அப்படி நம்ம இணைத்தோம் அப்படின்னா அது உண்மையான யோகா என்று பொருள். அதுக்கப்புறம் யோகாவினுடைய இன்னொரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய இந்திரியம் மனம் புத்தி எல்லாத்தையும் தூய்மைப்படுத்துவதான் இந்த யோகத்தினுடைய முக்கியமான ஒரு நோக்கம். இந்த அந்த அத்தியாயத்தில் கிருஷ்ணர் வந்து யோகம், தியான யோகம், எப்படி வந்து பகவானை பற்றி தியானத்தின் மூலமாக பகவானை அடைவது எப்படி அப்படிங்கிறத பற்றி கிருஷ்ணர் வந்து இந்த பதத்தில் வந்து சொல்கிறார். இந்த பதத்தில் வந்து பகவான் உவாச்ச அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கு. முழுமுதற் கடவுள் கூறினார் அப்படின்ட்டு அந்த பகவான் அப்படிங்கிற சப்தம் நம்ம வந்து பல முறை வந்து கேள்விப்பட்டிருக்கிறோம். சில முறை வந்து குருநாதர்களுக்கும் வந்து பகவான் அப்படின்னு சொல்வது உண்டு. அதுக்கப்புறம் சில தேவி தேவர்களுக்கும் இந்த சப்தத்தை, பகவான் அப்படிங்கிற சப்தத்தை வந்து வந்து பிரயோஜனம் படுத்துவது உண்டு. ஆனால் பகவான் என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பராசர முனிவர் சில வியாசதேவரான தந்தை அவர் விஷ்ணு புராணத்தில் வந்து கொடுத்திருக்கிறார். யார் ஒருவருக்கு வந்து ஆறு விதமான முழுமையான ஐஸ்வர்யங்கள் இருக்கின்றதோ அவரே பகவான் என்று அழைக்கப்படுகிறது. நம்மளும் வந்து பகவான், குட்டி பகவான். ஆனால் நமக்கு வந்து ஐஸ்வர்யங்கள் பார்த்தோம் அப்படின்னா, பகவானுக்கு என்னென்ன ஐஸ்வர்யங்கள் இருக்கோ அது நமக்கும் எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும் இருக்குது. கொஞ்சம் 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 கொஞ்சமாக இருக்குது. ஆனால் பகவான் என்ற சப்தத்துக்கு யார் ஒருவரிடம் ஆறு விதமான ஐஸ்வர்யங்களையும் பூர்ணமாக இருக்கின்றதோ அவரே பகவான் என்று பொருள். என்னென்ன ஐஸ்வர்யம் பார்த்தோம் அப்படின்னா, முதல்ல பலம். பகவானுக்கு வந்து பகவான் அப்படிங்கிறவருக்கு வந்து முழுமையான பலம் இருக்க வேண்டும். அதுக்கப்புறம் முழுமையான ஐஸ்வர்யங்கள் இருக்க வேண்டும். அதுக்கப்புறம் முழுமையான அறிவு இருக்க வேண்டும். முழுமையான வந்து அழகு இருக்க வேண்டும். முழுமையான ஃபேமஸ் புகழ் இருக்க வேண்டும். அதுக்கப்புறம் வந்து சந்நியாசம், துறத்தல், ரெனவுன்சியேஷன், அந்த மாதிரி ஆறு விதமான ஐஸ்வர்யங்கள் முழுமையாக இருக்க வேண்டும். முதல்ல என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பகவான் என்ற சொல்லுக்கு முதல்ல ஐஸ்வர்யம் என்ன அப்படின்னா வந்து பலம். பலம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பகவான் ஆறே வயசு இருக்கும் பொழுது கோவர்த்தன மலையை தூக்கினார். கோவர்த்தன மலை, நம்மலாம் இப்போ யாருன்னா ஒரு 6 வயசு குழந்தைகளோ 5 வயசு குழந்தைகளோ போயிட்டு ஒரு சின்ன கல்லை கூட தூக்க முடியாது. ஆனால் வந்து பகவான் என்ன பண்ணார், 6 வயசில் வந்து கோவர்த்தன மலையை தூக்கினார். ஒரு சின்ன குழந்தையாக பகவான் என்ன பண்ணுறார், யசோதா மாட்டா பால் கொடுத்து கொண்டே இருக்கிறார். அப்படி பூத்தனா வரும்பொழுது ஒரு நாள் பூத்தனாவையும் வந்து வதம் செய்கிறார். பூத்தனா வந்து விஷத்தை மார்பகத்தில் தடவி கொண்டு கிருஷ்ணனுக்கு வந்து பிரேமையோடு வந்து பால் கொடுக்கிறாள். அப்படி பால் கொடுக்கும் பொழுது குழந்தை பருவத்தில் கிருஷ்ணர் இருந்தாலும் அவருடைய பலம் பரிபூர்ணமாக வந்து இருக்கிறது. சில நாஸ்திகவாதிகள் சொல்லலாம், இவர் என்னப்பா பால் குடிக்கிறார், இவரை போய் கடவுள்னு சொல்கிறீங்களே அப்படின்ட்டு. கிருஷ்ணன் என்ன பண்ணுறாரு, ஜம்முன்னு பால் குடிச்சிட்டு இருந்தாலும் பூத்தனை அப்படிங்கிற அரக்கியை வந்து கொன்று விடுகிறார். இப்போ சொல்லுங்கள், கொன்னதுக்கப்புறம் சொல்லுங்கள் இவர் வந்து கடவுளா இல்லையா அப்படின்ட்டு. அதுபோல் பகவான் வந்து பால் குடித்து கொண்டு இருந்தாலும் சரி, குருக்ஷேத்திர தேர் ஓட்டு கொண்டு இருந்தாலும் சரி, அவருக்கு எந்த வயது இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, அவருக்கு பரிபூர்ணமான ஐஸ்வர்யங்கள் எப்போவுமே வந்து இருக்கும். பலம் அப்படி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பணம், லக்ஷ்மி பதி. நம்மளாம் வந்து லக்ஷ்மி, நம்மகிட்டையும் வந்து பணம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. ஆனால் இருக்கிற உலகத்தில் இருக்கிற எல்லா பணமும் லக்ஷ்மி நாதன் அப்படின்னா வந்து பகவான் கிருஷ்ணரை அழைக்கப்படுகிறது. பிரம்மதேவர் சொல்கிறார் பிரம்ம சம்ஹிதையில், லக்ஷ்மி சகஸ்ர சத சம்பிரம சேவியமானம் கோவிந்த மாதி புருஷம் தமகம் பஜாமி. வந்து ஆயிரக்கணக்கான லக்ஷ்மி தேவிகள் வரிசையில் காத்து கொண்டு பகவானுக்கு சேவை செய்வதற்காக காத்து கொண்டு இருக்கிறார்களாம். அதுபோல் வந்து பகவான் வந்து லக்ஷ்மி பதி. அதுக்கப்புறம் அவர்கிட்ட வந்து பரிபூர்ணமான வந்து அறிவும் இருக்கின்றது. எல்லா விதமான அறிவும், சாஸ்திரங்கள் இருக்கக்கூடிய எல்லா அறிவும் அவர்கிட்ட வந்து இருக்கிறது. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத பற்றி என்னால் சொல்ல முடியாது. அதே போல் வந்து நான் என்ன நினைக்கிறேன் அப்படிங்கிறத பற்றி உங்களாலேயும் வந்து சொல்ல முடியாது. ஆனால் கிருஷ்ணர் வந்து யார் யார் நினைக்கிறா என்னென்ன நினைக்கிறார்களோ அதை எல்லாவற்றையும் தெரிந்து வைத்துக்கிறார். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ, நான் என்ன நினைக்கிறேன், பசுமாட்டிலேருந்து எறும்புலேருந்து என்னென்ன நினைக்கிது ஒவ்வொரு ஜீவராசியும், அதை வந்து பகவான் வந்து பரிபூர்ணமான அறிவு அவருக்கு இருக்கிறது. அதுக்கப்புறம் வந்து நம்மளோட அறிவு வந்து குறை இருக்கிறது, ஏகப்பட்ட குறை இருக்கிறது. ஏன் அப்படின்னா, நம்மளே பார்த்தோம் அப்படின்னா நிறைய நேரத்தில் மக்கள் என்ன பண்ணுவாங்க, வெளியில் பேசுறது ஒன்று, வெளியில் உள்ளுக்குள்ளே நினைக்கிறது ஒன்று, வெளியில் பேசுறது ஒன்று. உள்ளுக்குள்ளே எல்லாருக்குமே தெரியும் நான் தப்பு தான் பேசுகிறேன் அப்படின்ட்டு. இருந்தாலும் வந்து வெளியில் என்ன பண்ணுறது, அப்படியே சர்வசாதாரணமாக வந்து நம்ம வந்து பொய் பேசுறது. அதுபோல் நம்மளே வந்து நம்மளையே நம்ம ஏமாற்றிக் கொள்கிறோம். அதுபோல் இருக்கும் பொழுது நம்மளோட அறிவு, பரிபூர்ணமான அறிவு வந்து கிடையவே கிடையாது. அதுக்கப்புறம் நமக்கு வந்து நம்மளுடைய இந்திரியங்களும் வந்து சரிவர முழுமை பெறவில்லை. நமக்கு எந்த விதமான இந்திரியங்களும் வந்து முழுமையே வந்து பெற கிடையாது. அதனால் நம்ம பேசுகிற விஷயங்களும் முழுமையாக வந்து இருக்காது. நமக்கு வந்து முழுமையான அனுபவம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம பேசக்கூடிய விஷயங்களும் வந்து முழுமையாக இருக்கும். நம்மளே வந்து முழுமையான அனுபவம் இல்லாத பொழுது நம்ம பேசக்கூடிய விஷயங்கள் தவறுதலாது தான் இருக்கும். அப்போ ஒருத்தர் கேட்கலாம், ஏங்க நீங்கள் வந்து பகவத்கீதை இப்போ பேசிகிட்டு இருக்கீங்களே அதெல்லாம் தவறா? இப்போ தானே நீங்கள் சொன்னீங்க உங்களுக்கு நமக்கு வந்து அனுபவமே கிடையாது, நம்ம பேசுகிறது எல்லாமே வந்து தவறுகளாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க இல்லையா. இப்போ நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்களே அந்த பகவத்கீதை அது எல்லாமே தவறா அப்படின்னு கேட்டால், அதுக்கு ஸ்ரீல பிரபுபாதர் வந்து வந்து என்ன விடை கொடுக்குறார் அப்படின்னா, நம்ம வந்து பேசக்கூடிய விஷயங்கள் என்னுடைய நம்மளுடைய சொந்த கற்பனை மூலமாக பேசுவதில்லை. நம்மள்கிட்ட இந்த பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து பகவான் பேசினதை நம்ம திரும்ப சொல்லுகிறோம். அதனால தான் பேசக்கூடிய விஷயங்கள் வந்து பரிபூர்ணமாக உண்மையாக இருக்கிறது. அதே வந்து பகவான் பேசுகிறத விட்டுட்டு நம்மளே என்ன பேசணும் அப்படின்னா அது எல்லாமே தப்பும் தவறுகளாக தான் இருக்கும். நம்ம பகவான் என்ன சொன்னாரோ அதை திரும்பி வந்து பேசுகிறோம், மக்களுக்கு வந்து புரியும்படி ஒரு உதாரணத்தை மட்டும் கொடுத்து பகவான் என்ன சொல்கிறாரோ அதையே தான் வந்து திருப்பி பேசுகிறோம். இது வந்து நம்மளுடைய சப்தங்கள் வந்து கிடையாது. அதுபோல் பகவான் வந்து பரிபூர்ணமான அறிவை வைத்திருக்கின்றார். அதுக்கப்புறம் அழகு, கிருஷ்ணன் அப்படின்னாலே சொல்லுக்கு கிருஷ்ணா அப்படிங்கிற சொல்லுக்கு அர்த்தமே வந்து அழகு அப்படின்னு தான் வந்து அர்த்தம். கந்தர்ப கோடி கமனிய விசேஷ சோபம் கோவிந்தமாதி புருஷம் தமகம் பஜாமீம் வேணும் குணந்தமரவிந்ததலாயதாட்சம் பர்காவதம் சமசிதாம்புத சுந்தராங்கம் கந்தர்ப கோட்டி கமனிய விசேஷ சோபம் கோவிந்தமாதி புருஷம் தமகம் பஜாமீம். பகவான் கிருஷ்ணர் வந்து பயங்கரமான அழகு அழகு அழகு. அவர் வந்து என்றைக்குமே வந்து நம்ம யார் ஒருத்தர் வந்து பகவான் கிருஷ்ணரை வந்து தினந்தோறும் அவருடைய அழகை பார்த்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த உலகத்தில் இருக்கிற அழகு மறந்துவிடும், துச்சமாக போய்விடும். ஏன் அப்படின்னா கிருஷ்ணர் வந்து அவ்வளோ அழகாக இருக்கிறார். ஒரு முறை வந்து காமதேவனே வந்து பகவானை பார்த்து மயங்கியில் விழுந்து விட்டான். ஐயோ இவர் இவ்வளோ அழகாக இருக்கிறாரே அப்படின்ட்டு காமா வந்து பகவான் கிருஷ்ணரே மயக்கலாம் அப்படின்ட்டு காமதேவன் வருவான். ஆனால் அந்த காமதேவனே பகவானோட அழகை பார்த்து மயங்கி ஓடி விடுவான். அதுபோல் பகவானுடைய அழகு வந்து வந்து கொல்ல அழகு. அவரை வந்து பார்த்து கொண்டே நம்ம வந்து பார்த்து மயங்கிறதுக்கு இல்லாமல் கிருஷ்ணரே அவருடைய அழகை பார்த்து மயங்கி விட்டார். ஒரு தடவை வந்து அவருடைய மார்பிளில் வந்து அவருடைய திருமுகத்தை வந்து பார்க்குறாரு. அந்த மார்பிளில் பார்த்துட்டு ஆ இவ்வளோ அழகாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அவரே சொக்கி விட்டார். அந்தளவுக்கு பகவான் கிருஷ்ணருடைய அழகு வந்து மிகவும் அற்புதமான ஒரு அழகு. நம்ம வந்து இப்போல்லாம் வந்து மிஸ் யூனிவர்ஸ் மிஸ்டு மிஸ் மிஸ் நிறைய பேர் சொல்லுகிறார்கள். அவர்கள் 5 வருஷம் அழகாக இருப்பார்கள், அதுக்கப்புறம் 5 வருஷம் வேறு யாரோ மிஸ் யூனிவர்ஸ் ஆகிவிடுவார்கள். அதுபோல் பகவான் கிடையாது, என்றைக்குமே வந்து நிரந்தரமான ஒரு அழகன் ஸ்ரீகிருஷ்ணர். அதுக்கப்புறம் வந்து பகவானுக்கு வந்து பரிபூர்ணமான புகழ் இருக்கிறது. புகழ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி எல்லாருமே நம்ம வந்து பயங்கர புகழ் இருக்கிறது. இப்போ யாருன்னா நிறைய வந்து கிரிக்கெட்டாக இருந்தாலும் சரி, சினிமாவாக இருந்தாலும் சரி, அரசியலாக இருந்தாலும் சரி, ஃபேஸ்புக்லேயோ யூடியூப்லேயோ ஏதோ ஒரு பதிவை அவர்கள் பதிவிறக்கம் செய்துவிட்டால் மக்கள் ஒரு நிமிடத்துக்குள்ளே வந்து கோடிக்கணக்கான மக்கள் அவர்கள் அதை பார்த்து விடுவார்கள். அதுபோல் வந்து பயங்கர புகழ். ஆனால் அவர்கள் வந்து கொஞ்ச நாளைக்கு புகழோடு இருப்பார்கள், அதுக்கப்புறம் வந்து அவர்கள் இருக்கிற இடம் தெரியாமல் ஓடிவிடுவார்கள். ஏன் இவ்வளோ வருஷத்தில் இவ்வளோ எத்தனை இனி 2017 ஆயிடுச்சு, 2017 வரைக்கும் யாருமே வந்து புகழோடு இல்லையா? 50 வருடம் முன்னாடி இருக்கிற மக்கள்கிட்ட போய் பார்த்தீங்க அப்படின்னா அவர்கள் யார் புகழ் அதிகமாக இருந்திருக்கோம் அப்படின்னா அவர் வேற ஒரு பேரை தான் சொல்லுவார்கள். நம்ம இப்போ வந்து நம்மளே ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா யார் யாரெல்லாம் சினிமா துறையில் பயங்கர புகழ் பெற்றிருந்தார்களோ அவர்கள் இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போய்விட்டார்கள். ஆனால் பகவான் கிருஷ்ணர் அப்படி கிடையாது. 5000 வருடங்களுக்கு முன்னாடி தோன்றினாலும் இன்றைக்கும் வந்து புகழோடு தான் வந்து இருக்கிறார் கிருஷ்ணர். அதுபோல் பரிபூர்ணமான புகழும் அவர்களிடம் இருக்கிறது. அதுக்கப்புறம் துரத்தலும் துறவியும் அவர்களிடம் பரிபூர்ணமாக இருக்கிறது. இந்த ராச நடனம் வந்து திருவிளையாடலில் கோபிமார்களுடன் கிருஷ்ணர் திருவிளையாடல் ஆடிக்கொண்டே இருக்கும் பொழுது திடீரென்று பட்டுன்னு லட்சக்கணக்கான கோபிமார்களுடன் ஒரு கோபிக்கு ஒரு கிருஷ்ணர், ஒரு கோபிக்கு ஒரு கிருஷ்ணர், ஒரு கோபிக்கு ஒரு கிருஷ்ணர், அதுபோல் தோன்றி வந்து ராச நடனம் ஆடிக்கொண்டே இருக்கிறார். அப்படின்னா ஆடிக்கொண்டே இருக்கும் பொழுது பட்டுன்னு மறைந்து விடுகிறார். அதுதான் வந்து அவர்களுக்கு அவர் கிருஷ்ணருக்கு வந்து எந்த விதமான பற்றுதல்களும் யாருவிடமும் கிடையாது. கோபிமார்களோட ராச நடனம் நடத்தினாலும் அந்த கோபிமார்களுடன் பற்றுதலுங்கிறதே வந்து கிடையவே கிடையாது, துறந்து விட்டுகிறார். அதுபோல் சில பிரபுபாதரின் ஒரு உதாரணத்தை கொடுக்குறார். எவன் ஒருத்தன் பயங்கரமான ஒரு பணக்காரனாக இருக்கான் அப்படின்னா அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா அவன் அந்த பணத்து மேலே பயங்கர பற்றுதல் அதிகமாக இருக்கும். அவனை துறக்க முடியுமா? இப்போ அவனே வந்து ஒரு 100 கோடி ரூபா பணம் வந்து பேங்க்கில் போட்டிருக்கான் அப்படின்னா அந்த 100 கோடி ரூபா மேலே அவனுக்கு பயங்கர பற்றுதல்கள் இருக்கும். இப்போ உடனே பேங்க்கில் வந்து சொல்கிறாங்க, வங்கியில் சொல்கிறாங்க, இந்த பணத்தெல்லாம் எங்கன்னா வந்து நீங்கள் யாருக்குன்னா கொடுத்துருங்க, நீங்கள் வந்து இது உங்கள் பணம் இல்லை அப்படின்னு சொன்னால் அவருக்கு எப்படி இருக்கும், அவர் ஒத்துக்குவாரா? அது வந்து ஒத்துக்க மாட்டார். அதுபோல் பகவான் அந்த மாதிரி வந்து கிடையாது, துரத்தல் அப்படிங்கிறதுலையும் வந்து அவர் 100% வந்து முழுமை பெற்று இருக்கிறார். இதுபோல் இந்த 6 ஐஸ்வர்யங்களையும் முழுமையாக யார் பெற்று இருக்கிறார்களோ அவர்களை மட்டும்தான் நம்ம வந்து பகவான் என்று குறிப்பிட முடியும். இப்போ நம்ம குறைந்தபட்சம் யாரெல்லாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் குறைந்தபட்சம் யாரையும் பகவான் என்ற சப்தத்துடன் அழைக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா, யார் பகவான் என்றாலே இந்த ஆறு ஐஸ்வர்யங்களும் முழுமையாக யாருக்கு இருக்கிறதோ கிருஷ்ணருக்கு மட்டும்தான் இந்த ஆறு ஐஸ்வர்யங்களும் இருக்குது. அவரை மட்டும்தான் வந்து பகவான் என்று சொல்ல முடியும். இப்போ உங்களுக்கே வந்து இந்த ஆறு ஐஸ்வர்யமும் பரிபூர்ணமாக இருந்துச்சுன்னா நீங்களே கூட பகவான் என்று கூப்பிட்டுக்கலாம். அதுபோல் வந்து நம்ம பகவான் என்ற சொல்லுக்கு இந்த பரிபூர்ணமான ஆறு விதமான ஐஸ்வர்யங்களையும் கொண்டவர் பகவான் என்று அழைக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் கிருஷ்ணர் இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார், எப்படி எப்படி நம்ம வந்து தயார் செய்கிறார் ஒரு தியான யோகிக்கு வந்து இந்த பதத்தில் வந்து தயார் செய்கிறார், எப்படி ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா நம்ம அதுக்கு என்ன பண்ணோம், முதல்ல வந்து தயார் பண்ணோம். என்ன தயார் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு மேப்பு போடணும். அதுக்கப்புறம் வந்து இது வந்து இடத்த சுத்தம் பண்ணும். அதுபோல் கிருஷ்ணர் இந்த பதத்தில் வந்து சன்னியாசி அப்படிங்கிறவன் எப்படி இருப்பான் அப்படிங்கிறத பற்றி இந்த ஸ்லோகத்தில் வந்து கிருஷ்ணர் சொல்கிறார். அவன் வந்து செய்யக்கூடிய செயல்களுக்கு வரக்கூடிய விளைவுகளை எதிர்பார்க்காமல் அவன் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது கிருஷ்ணர் வந்து சொல்கிறார். செயல்களின் பலன்களில் பற்றுற்று இருக்க வேண்டும். அப்போ எப்படி சார் நம்ம வந்து இந்த உலகத்தில் யாருன்னா இருக்காங்களா வந்து செயலை செஞ்சுவிட்டு அதுக்கு வந்து எந்த விதமான பலனையும் எதிர்பார்க்காமல் யாரும் இருக்காங்களா? வந்து நம்ம செய்யக்கூடிய செயலுக்கு வந்து காரணமே பலனை எதிர்பார்த்து தான் நம்ம செய்கிறோம். யாருன்னா இருக்காங்களா பலனை எதிர்பார்க்காமல் செய்வது கிடையாது. அப்போ பலனை எதிர்பார்க்காமல் நம்ம செயல் செய்யணும் அப்படின்னா வேலை செய்கிறதுக்கு எதுக்கு தான் செய்யணும் அப்படின்னு ஒருத்தர் கேட்கலாம். சரி, ஒருத்தர் சன்னியாசியாக இருக்காரு, அவர் வேலை செய்கிறாரு, எந்த விதமான பலனுமே எதிர்பார்க்கலங்க, அப்போ அவர் எதுக்கு தாங்க வேலை செய்யணும்? அதான் பலனே அவருக்கு தேவையில்லையே. ஒரு உதாரணத்துக்கு இப்போ வந்து அலுவலகத்துக்கு நம்ம போகிறோம், அலுவலகத்தில் போயிட்டு நம்ம அந்த சம்பளத்தை எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னா எதுக்கு தான் அலுவலகம் போகணும் அப்படின்ட்டு ஒரு கேள்வியே வந்து ஒருத்தர் கேட்கலாம். அதுபோல் அந்த சன்னியாசி அப்படிங்கிறவர் அப்போ எதுக்கு தான் வேலை செய்யணும் அப்படின்னா அது அவருடைய கடமை. எப்படி ஒரு குழந்தை இருக்காங்க, குழந்தை இருக்குது அப்படின்னா ஒரு தாய் இருக்காங்க அப்படின்னா குழந்தைக்கு வந்து தாய் தினந்தோறும் பால் கொடுக்குறாங்க. பால் கொடுத்துட்டு நீ வந்து இன்னைக்கு பால் குடிச்சதுக்கு 5 ரூபா கொடு அப்படின்னு கேட்க முடியுமா? என்ன காலையிலுக்கு 5 ரூபா, மதியத்துக்கு 5 ரூபா, சாயங்காலத்துக்கு 5 ரூபா, ஒரு நாளைக்கு 15 ரூபா, 30 நாளைக்கு 450 ரூபா பில்லு அப்படின்னு சொல்லி அந்த தாய் வந்து அந்த குழந்தைகிட்ட கேட்க முடியுமா? என்ன கேட்க முடியாது. ஏன் அப்படின்னா அது அதனுடைய கடமை. அதுபோல் சன்னியாசி அப்படிங்கிறவர் அவருக்கும் வந்து கடமைகள் இருக்கிறது. கிருஷ்ணருக்கு சொல்கிறார், எவன் ஒருவன் வந்து செயல்களை செய்துவிட்டு பலன்கள் மேலே பற்றுதல் இல்லாமல் இருக்கின்றனோ அவனே சன்னியாசி. அதே வந்து அவன் வேள்விகளை ஊட்டாவதையும் எந்த விதமான காரியத்தையும் செய்யாமல் எவன் இருக்கிறானோ சும்மா அவனை வந்து சன்னியாசி என்று அழைக்கப்படுவது இல்லை. அவன்தான் இவன் தான் வந்து உண்மையான சன்னியாசி. எவன் ஒருவன் வந்து வேலைகளை செய்துவிட்டு பலன்களின் மீது பற்றுதல் இல்லாமல் இருக்கின்றானோ அவனே வந்து சன்னியாசி என்று அழைக்கப்படுகிறது. ஆனால் சன்னியாசி இன்றைக்கி பல பேர் பார்த்தோம் அப்படின்னா, அப்பா நம்மளோட மனைவி மக்கள் கிடையாது, குடும்பமும் கிடையாது, அப்படி வீடும் கிடையாது, எந்த விதமான டென்ஷனுமே இல்லைப்பா, ராஜ வாழ்க்கை அப்படின்ட்டு இருக்கிறார்கள் இல்லையா, அது வந்து உண்மையான சன்னியாசி வந்து கிடையாது. ஏன் அப்படின்னா இதெல்லாமத்தையும் துறந்ததுக்கான காரணம் அதை விட மேலே ஒரு நல்ல வந்து செயல் இருக்கிறது. அதனால தான் இதை எல்லாத்தையும் துறந்து இருக்கிறார்கள் சன்னியாசிகள். இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம ஒரு படிக்கட்டில் போகிறோம் அப்படின்னா கீழே இருக்கிற காலை எடுத்தால் தான் மேலே வைக்க முடியும். இல்லை கீழே முதல் படிக்கட்டில் நின்றுட்டு நான் 10வது படிக்கட்டுக்கு போகணும் அப்படின்னா போக முடியுமா? போகவே முடியாது. நம்ம வந்து எப்போ முதல் படிக்கட்டிலேருந்து காலை எடுத்து வைத்து 2வது படிக்கட்டில் வைக்கிறோமோ, 2வது படிக்கட்டில் வைக்கணும் அப்படின்னால முதல் படிக்கட்டில் இருக்கிற காலை தூக்கினா தான் வந்து முடியும். அதுபோல் துறவி அப்படிங்கிறவன் மனைவி மக்கள் குடும்பம் எல்லாத்தையுமே எதுக்கு துறக்கிறான் அப்படின்னா அவனுக்கு வந்து ஒரு சிறப்பான செயல் இருக்கிறது, சிறப்பான ஒரு கடமை இருக்கிறது. அதனால தான் அவன் என்ன பண்ணுறான் வந்து துறக்கிறான். இந்த லோகத்தில் நம்ம எல்லாருமே வேலைகள் செய்தே ஆக வேண்டும். எல்லாருமே தாசன் என்று அழைக்கப்படுகிறது, சர்வன்ட். எல்லாருமே வந்து சர்வன்ட் தான். என்னங்க, நான் வந்து ஹைகோர்ட் ஜட்ஜு, நான் வந்து ஒரு பிரைம் மினிஸ்டரு, நான் ஒரு சீஃப் மினிஸ்டரு, என்னை போய் ஒரு வேலைக்காரன் சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்டால், ஆமாம், எல்லாருமே இந்த உலகத்தில் வேலைக்காரனாக தான் வந்து இருக்க முடியும். ஏன் அப்படின்னா எல்லாருமே யாருக்குன்னா ஒருத்தருக்கு சேவை செய்தே ஆக வேண்டும். ஏன் வேலைக்காரன் அப்படின்னா நம்மளே வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து புருஷன் அப்படின்றோம். புருஷன் அப்படின்னா வந்து எவன் ஒருவன் மாஸ்டரு, அவன் வந்து புருஷன் சொல்கிறான். ஆனால் அவன் என்ன பண்ணுறான், உள்ள வீட்டில் இருக்கிற மனைவிக்கு வேலை செய்தாக வேண்டும், குழந்தைக்கு சேவை செய்தாக வேண்டும், அது வந்து வேலைக்காரனுக்கே வேலை செய்தாக வேண்டும், அதுக்கப்புறம் வந்து நம்ம இருக்கிற ஊருக்கு வேலை செய்தாக வேண்டும். இதுபோல் எல்லாருமே வேலை செய்தாக வேண்டும், எல்லாருமே வந்து சர்வன்ட்டு சேவகன் தான் என்று சொல்லப்படுகிறது. ஏன் அப்படின்னா ஒரு பிரசிடென்ட் இருக்கார் அப்படின்னா அவரும் சேவகன் தான், அவரும் ஒரு சர்வன்ட்டு தான். ஏன் அப்படின்னா நம்ம எல்லாருமே பிரசிடெண்ட்டுக்கு வந்து சேவை செய்கிறோம். அவர் பிரசிடெண்ட்டு நாட்டுக்காண்டி உழைக்கின்றார், அவரும் வந்து ஒரு சேவகனாக தான் இருக்கின்றார். அதுபோல் எல்லாருமே இந்த சேவகனாக தான் இருக்கின்றார்கள். அதுக்கு இந்த உலகத்தில் இரண்டு விதமான காரியங்கள் இருக்கிறது. ஒன்று வந்து பௌதிக காரியம், இன்னும் வந்து ஆன்மீக காரியம், உண்மையான காரியம். இந்த பௌதிகத்தில் நம்ம என்னதான் வந்து இந்த வேலைகளை செய்து கொண்டு இருந்தாலும் அது உண்மையான ஒரு காரியத்தை கொடுக்காது. அதனால தான் அந்த சன்னியாசிகள் என்ன பண்ணுகிறார்கள் அப்படின்னா, அந்த பௌதிக செயல்களில் ஈடுபடாமல் அவர்கள் உண்மையான ஆன்மீகம்தான் வந்து உண்மையான வந்து செயல். அதனால தான் அந்த சன்னியாசிகள் இதை துறந்துவிட்டு அதுக்கு மேலே இருக்கிற செயல்களை பிடித்து கொள்கின்றனர். அது என்ன அப்படின்னா வந்து பகவானுடைய பக்தியை பிரச்சாரம் செய்வது, பகவத்கீதை, கிருஷ்ண பக்தி போன்ற பிரச்சாரங்களை செய்வதற்காக இவர்கள் சன்னியாசிகள் துறக்கின்றனர். சன்னியாசிகள் துறந்துட்டு போயிட்டு மரத்துக்கடியில் உட்காந்துட்டு ஜாலியாக அப்படியே வந்து சில பேர் பார்த்திங்க அப்படின்னா புகைப்பழக்கத்தை பிடித்து கொண்டு பெண்களுடன் உறவு வைத்து கொண்டு இவர்களெல்லாம் வந்து சன்னியாசிகள் என்று அழைக்கப்படுவதில்லை. யார் ஒருவர் வந்து உண்மையான வந்து பகவானோட பக்தி தொண்டில் ஈடுபட்டு வந்து மக்களுக்கு வந்து தொண்டு செய்ய வேண்டும். சன்னியாசி அப்படிங்கிறவரை ஜாலி பாஷையில் பிரபுபாதர் இருக்கார் அப்படின்னா மக்களுக்கு வந்து தொண்டு செய்தார், அவர் வந்து பிரச்சாரம் செய்தார், துன்பப்படக்கூடிய மக்களை வந்து இன்பமாக மாற்றினார், அதுவே உண்மையான சன்னியாசி என்று அழைக்கப்படுகிறது. அதை விட்டுட்டு வந்து சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் அப்புறம் தொல்லை தாங்க முடியலப்பா, வீட்டில் அந்த குழந்தைங்களை தொல்லை தாங்க முடியல, மனைவி வீட்டுறது தொல்லை தாங்க முடியல, அதனால் சன்னியாசியாக போயிடுறோம் போ அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் என்ன பண்ணுவாங்க, சன்னியாசியை உடைய அறிந்து கொள்வார்கள். அதெல்லாம் வந்து சமுதாயத்துக்கு கேடுகளை தான் விளைவிக்கும். ஏன் சன்னியாசி அப்படிங்கிறவன் வந்து கலங்கங்கள் இல்லாமல், ஹிருதயத்தில் வந்து கலங்கங்கள் இல்லாமல் இருக்க வேண்டும். சும்மா வீட்டில் ஏதோ பிரச்சனை சன்னியாசியாக போயிடுறேன் அப்படின்னா அவன் என்ன பண்ணுவான், அதுக்கப்புறம் ஒரு பெண்ணோட தொடர்பு வைத்துக் கொள்வான். சன்னியாசி அப்படின்னு சொல்லிட்டு பெண்ணோட தொடர்பு வைத்துக் கொள்வான், அது வந்து காலத்தின் விரயம், சமுதாயத்துக்கு கேடு தான் விளைவிக்கும். ஸ்ரீல பிரபுபாதர் இந்த பொருளர்களில் வந்து கொடுத்துருக்கார். ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவனுடைய சிக்ஷாஷ்டகம் அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனையிலிருந்து கொடுத்துருக்கிறார். ந தனம் ந ஜனம் ந சுந்தரிம் கவிதாம் வா ஜெகதீஷ காமயிம் மம ஜன்மனி ஜன்மனீஸ்வரிம் பகுதார் பக்தியகை துகீதுவை. என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு கிருஷ்ணருடைய அவதாரம் 500 வருடங்களுக்கு முன்னாடி தோன்றினார் கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் செய்வதற்காக. அவர் பிரார்த்தனை செய்கின்றார், அவர் வந்து ஒரு சன்னியாசியை சன்னியாசியாக ஏற்றுக்கொண்டார். 24 வயதில் வந்து சன்னியாசி தர்மத்தை ஏற்றுக்கொண்டார் ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு. கிருஷ்ணரே இருந்தாலும் அவரும் வந்து சன்னியாசியத்தை ஏற்றுக்கொண்டார் பகவத் பக்தி பிரச்சாரம் செய்வதற்காண்டு. அவர் என்ன பண்ணுறார், நதனம் எனக்கு வந்து இந்த விதமான பணமும் தேவையில்லை, என்ன தனம் ந ஜனம் ஜனம் எனக்கு நிறைய நிறைய மக்களும் வந்து என்னை பின்தொடர்ந்து வரக்கூடிய மக்களும், ந தனம் ந ஜனம் பின்தொடரக்கூடிய மக்களும் தேவையில்லை, ந சுந்தரியும் எனக்கு அழகான ஒரு பெண் சுந்தரியும் தேவையில்லை, ந தனம் ந ஜனம் ந சுந்தரியும் கவிதாம் வா ஜெகதீஷ காமையே எனக்கு வந்து ஏகப்பட்ட புகழ்களும் தேவையில்லை, என்னை பின்தொடர்ந்து வரக்கூடிய வந்து மக்களும் தேவையில்லை, எனக்கு என்ன வேணும் அப்படின்னா மம ஜென்மனி ஜென்மனீஸ்வரே, மம ஜென்மனி ஜென்மனீஸ்வரே அப்படின்னா எனக்கு வந்து ஒவ்வொரு ஜென்மம் பல ஜென்மங்கள் ஆனாலும் மம ஜென்மனி ஜென்மனீஸ்வரே பவதார் பக்தி, நான் வந்து இந்த பக்தி தூண்டலில் ஈடுபட்டிருக்க வேண்டும் அப்படின்னு ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு பிரார்த்தனை செய்கின்றார். இவர் தான் வந்து உண்மையான ஒரு சன்னியாசி. எந்த விதமான வந்து பலன்களையும் எதிர்பார்க்காமல் பகவத் பக்தி பிரச்சாரம் செய்வதிலே மட்டும் ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு இருந்தாரோ, அதுபோல் எவன் ஒருவன் இருக்கின்றானோ அவனையே சன்னியாசியாக கருதப்படுகிறது. இந்த பதத்தினுடைய சாராம்சம் என்ன அப்படின்னா, பகவான் என்ற சொல்லுக்கு யார் ஒருவர் 6 விதமான ஐஸ்வர்யங்களையும் முழுமையாக இருக்கின்றாரோ அவரே பகவான் என்றும், அதுக்கப்புறம் வந்து செய்யக்கூடிய செயல்கள் எல்லாத்துக்கும் பலனை எதிர்பார்க்காமல் என்னுடைய கடமை, எப்படி ஒரு தாய் வந்து ஒரு குழந்தைக்கு பால் கொடுப்பது கடமை என்று செய்கிறாளோ, அதுபோல் இந்த சன்னியாசி அப்படிங்கிறவன் என்ன பண்ணுகின்றான் அப்படின்னா, அவனுடைய கடமையை மக்களின் நலனுக்காக வந்து பகவத் பக்தி பிரச்சாரம் செய்வதில் ஈடுபட்டு எந்த விதமான பலன்களின் மீது பற்றுதல்கள் இல்லாமல் இருக்கின்றானோ அவனே உண்மையான சன்னியாசி என்று தெரிந்து கொள்கிறோம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா. நன்றி, வணக்கம். உங்கள் சேவகன் ரசிகா கோவிந்ததாஸ், ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாத கி ஜெய். ஹரி ஓம் தத்சத்.